ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விஷயேத் பவரோகிணாம் நிதயேத் சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. வாகர்த்தா விவசம் வ்ருக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சொன்னபடி மூன்றாவது தினமாக நமது துர்கியம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்திர அலங்கார திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னாடி இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தினங்களும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஒரு நல்ல ஆர்வத்தோடையும் ஒரு தெளிவாகவும் இருக்கிறதா எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது. சென்ற வருடத்தில் வரும்பொழுது ஒரு விதமான குழப்பங்கள் இருந்தது. இந்த வருடம் அந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகின்றிருக்கு. எப்பயுமே வந்து ஒரு புனிதமான இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒரு புனிதமான ஒரு இடத்துல ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு குடம் வச்சுட்டாக்கா அந்த குடத்துல வந்து பலவிதமான தூசிகள் தும்புகள் இருக்கும். புனிதமான தண்ணி சுத்தமான தண்ணி உள்ள விடும்பொழுது முதல்ல மேலே எது வருதுனாக்கா அந்த அழுக்கு தான் வெளியே வரும். அதுக்கப்புறம்தான் தண்ணி கொஞ்சம் நல்லா தெளிவாக அந்த அழுக்குகள் வெளியே போக 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 தான் சுத்தமான தண்ணி இருக்கும். இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த ஜென்மம் இல்லை, எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம். புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அப்படி இத்தனை பிறவி எடுத்திருக்கோம். இத்தனை பிறவி எடுத்து இந்த மனசு, அதே மாதிரி இந்த உடம்பு, இந்த உள்ளம், இப்ப வந்து மனிதனா பிறந்திருக்கும். இந்த குழந்தை பருவத்திலிருந்து இன்னைக்கு அவங்கவுங்க வயசு வரைக்கும் எத்தனை காட்சிகள் பார்த்திருக்கோம், எத்தனை நண்பர்களை சந்திச்சிருக்கோம், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இன்பங்கள், எத்தனை துக்கங்கள் இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். அப்ப அதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறது இந்த மனசு. இப்ப ஒரு கோவிலுக்கோ ஒரு நல்ல இதையோ பார்க்கும் பொழுது உடனே நம்மளால மாத்திக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிக்க வேண்டியதா இருக்கும். மாற்றணும், மாற்றங்கள் இருந்தாதான் உலகம், மாற்றங்கள் இருந்தாதான் மனிதன். மாற்றிக்க மாட்டேன் நான் அப்படியே இருக்கக்கூடியவனா இருந்தக்கா அது மனிதனுடைய இனத்திலிருந்தே நம்ம அவார் வெளியாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப அந்த இந்த மனசானது வந்து இப்ப சொல்லும்போது லயம், ஆன்மா லயம், ஆலயத்தில் லயம் ஆகணும், ஒருங்கிணைக்கணும், ஒன்று சேரணும், எல்லாருக்கும் நமக்காக இந்த பூஜையிலிருந்து எல்லாத்திலையும் நம்ம ஈடுபடக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கறோம்னாக்கா ஏற்கனவே நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோமோ அத்தனை பிறவிகளுடைய பதிவுகள்லாம் நம்ம மனசில் இருக்கு. இப்ப அந்த மனித பிறவி தான் உயர்ந்த பிறவி. மாணிக்க வாசன மனித பிறவி தேடுவதே இம், அதாவது இந்த மனித பிறவியில தான் நம்மளால சிந்திக்கக்கூடிய சக்தி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். அந்த சக்தியை நல்லா பயன்படுத்திக்கணும். அந்த இந்த டைம் ரொம்ப முக்கியமான நேரம். எதிர்காலத்தையும் நம்ம பார்க்க முடியாது, கடந்த காலத்தையும் விட்டுடணும், நிகழ்காலம் தான் நிச்சயம். அந்த நிகழ்காலம் பிரசன்ட், அந்த பிரசன்ட்ல என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ன்றதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு ஒரு தினமும் வந்து இது மாதிரி பூஜைகள், அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் யோகாசனத்தை பத்தி ஒரு விரிவான விளக்கம் கொடுத்து ஒவ்வொரு தினங்களும் வீட்டில் செய்யறதுக்காக எப்படி இந்து மதத்தின் அடிப்படையில் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். இன்றைய மூணாவது தினம். நேற்றைய தினத்துல அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஏற்கனவே கூறியதுதான், ஒரு ஒரு நாளா சொல்ல சொல்ல சொல்லதான் மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கானது அந்த எண்ணங்களானது மாற்றப்படும். இந்த மந்திரத்துக்கே அதான் அதனுடைய வைப்ரேஷன் சக்தி ஆற்றல். எத்தனை முறை அக்ஷர லட்சம் அப்படின்னா இப்ப ஓம் சக்தி அப்படின்ற மந்திரத்தை ஓன்ற எழுத்த லட்சம் ஆவர்த்தி சொல்லியிருக்கணும், இம்ன்ற எழுத்த லட்சம் சொல்லியிருக்கணும். இதை பிரிச்சு சொன்னா பலன் கிடையாது. ஓம் சக்தி அப்ப எத்தனை முறை அதை உச்சாரணம் பண்றோமோ அத்தனை அளவுக்கு அதனுடைய பவர். ஏன்னா நம்ம மனசு தன்னை மீறி நம்ம வேற எதுனா சந்திச்சு பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஒரு காட்சி போயிட்டு இருக்கோம், ஆனா மனசுக்குள்ள அந்த அந்த எண்ணம் அந்த மந்திர சப்தம் கேட்டுட்டே இருக்கும். அதுதான் ஜீவத்தினுடைய இருக்கிறது. அந்த மாதிரி மாற்றத்துக்காகத்தான் இது மாதிரி ஆலயத்துல பூஜைகள், எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைகள் பண்றது, கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம மனசுல ஒரு துக்கம் இருக்கலாம். உதாரணமா இன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ இழப்புகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஈடு கொடுக்க போறோம்? நம்ம கொடுக்கிற செல்வங்களோ நம்ம கொடுக்கிற ஆறுதலோ அதெல்லாம் சரி கட்டிடுமா? ஆனா பிரார்த்தனையோட நீங்க கொடுக்கறீங்க பாத்தீங்களா, ஒரு $10 அது அவங்களை போய் முழுமையா மாற்றத்தை கொடுக்கும். இது நிச்சயம். இன்னைக்கு சைக்காலஜிலேயே அதை நிரூபிச்சிருக்காங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கற அளவுக்கு அந்த சாப்பாடு எப்படி வேணா இருக்கட்டும், சுவை இருக்கட்டும் சுவை இல்லாம இருக்கட்டும், ஆனா அந்த தாய் கொடுக்கக்கூடிய அந்த ஆகாரம் அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவா இருக்கு. அதே அதை விட பல மடங்கு சுவையாகவும் பல விதமான சக்தி உள்ள ஒரு ஆகாரத்தை இன்னொருத்தர் கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கல, அந்த ஒரு ஆரோக்கியம் வரல. இது சைக்காலஜி. இன்னைக்கு இதுக்கு அறிவிச்சு பண்ணிருக்காங்க ஆய்வாளருடைய தேர்வு. அப்ப அந்த பிளட் சம்பந்தம் அவ்வளவு முக்கியமானதுன்னு இருக்கு. அப்ப இது மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறோமோ, தானம் செய்யறது பெருசில்ல, ஒரு தானம் செஞ்சிருக்கோம் ஒரு இது செஞ்சிருக்கோன்றது இல்ல, அதை எந்த சூழ்நிலையில செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கோம் அதுதான் முக்கியம். அப்ப இங்கிருந்து நீங்க கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் வரணும், நல்லது கிடைக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்யும்போதுதான் அது முழுமையா போய் அந்த இடத்துல அடையும். ஒரு சின்ன கதை அதை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு போயிடுவோம். ரொம்ப பேருக்கு என்னன்னாக்கா, ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு உபயம் பண்ற கோவில் இந்த கோவில் இருக்கிறனால அதை சொல்றோம். அது இல்லாம வேற இதை எடுத்துப்போம். அதாவது வந்து ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு பள்ளியூடத்துக்கு ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க, இல்ல பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது, இல்ல மத்தவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த இந்தியா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஏத்த அளவு கொடுத்துருக்காங்க. அந்த பற்று நீங்க சொன்ன மாதிரி பற்றற்றான், யாருக்கிட்ட பற்று இருக்கணும் யாருக்கிட்ட பற்று இல்லாம இருக்கணும். எப்படி ஒருத்தர் மேல பற்று வச்சிருக்காங்கன்னாக்கா, ஒரு நகை யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அது அவங்களுக்கு தானமா கொடுத்தாச்சு, அவங்களுக்கு கைக்கு அது கொடுத்துட்டோம், கொடுத்துட்ட பிறகும் அது நான் கொடுத்த பொருள் நான் கொடுத்துருக்கு எப்படி இருக்கு, அப்ப என்னன்னாக்கா அது மேல இருக்க பற்று நம்ம விட்டு போகல அப்படின்றதான் அர்த்தம். ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் இத பத்தி ஒரு அழகான கதை சொல்றார். அவர் காசியில குடியிருக்கிறார். அப்ப குடியிருக்கும்போது அவர் சன்னியாசி எடுத்துட்டார். அதாவது உலகத்திலே அதிகமான அளவுக்கு சொத்துக்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் எடுத்துட்டார். அவரை தேடி ஒரு செல்வந்தர் வந்திருக்காராம். செல்வந்தர் வந்தவொடனே இது மாதிரி உங்களுக்கு 1000 காசு கொடுக்கறேன், பொற்காசுகள் நீங்க வச்சுக்கீங்க, உங்களுக்கு எதனா செலவுக்கு பயன்படுத்திக்கீங்க. அவர் கேட்டாராம், எனக்கு எதுக்கு சன்னியாசியா இருக்கேன், எனக்கு எதுக்கு சாப்பாடு இருக்கு, ஒருவேளை துணி இருந்தா போருமே, ஒருவேளை சாப்பாடு துணி மாத்திரம் இருந்தா போதுமே, இல்ல நீங்க வந்து தானம் பண்ணுங்க யாருக்குனா கொடுங்க. அந்த சரி அவருக்கு வற்புறுத்தி கொடுத்தா வாங்கிட்டாராம். வாங்கிட்டா இருக்கட்டும், இந்த 1000 பொற்காசுகளும் எனக்கு தானா, உங்களுக்கே தான், நிச்சயமா எனக்கு தானா, கட்டாயம் உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல, நீங்க தான் வச்சுக்கலாம், நீங்க உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். திரும்பவும் கேக்குறாரா, வேற எந்த மாற்றமும் இல்லையே, வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லையே, எனக்கு மட்டும்தானே இது, உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாரா. திரும்பவும் உதாரணம் பண்ணி கேட்கும் போதே, கொடுத்தவனுக்கு யாருக்கா இருந்தாலும் கோபம், கொடுக்கறது தானம், அதை வாங்கிட்டு திரும்ப வந்து எனக்கு தானா, இது திருப்பி நீ கேட்க மாட்டேன்னு சொன்னா எல்லாருக்குமே கோபம், சரி எனக்கு தான் உங்களுக்கு தான் முடிச்சிட்டு வாங்கி வச்சுட்டாரான். இந்த 1000 காசு இருக்குல்ல பொற்காசாமா, இது எடுத்துன்னு போய் நீங்க இதுல கங்கை ஆற்றல போட்டு வாங்கலாம். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சாராம், இது எனக்கு தானே சொன்னேன், அது 1000 காசு எனக்குன்னு கொடுத்துட்டேன், ஆமா இப்ப என்னுடைய காசு அது, இப்ப நான் ஆர்டர் இது போடுக்கிறேன், ஆர்டர் கொடுக்கறேன், இது எல்லாத்தையும் கங்கையில போட்டுட்டு வா அப்படின்றான். சரின்ட்டு எடுத்துன்னு போனானா, எடுத்துன்னு போய் ஒன்னொன்னா போட்டானா கங்கையில. இந்த சன்னியாசிக்கு போய் கொடுத்து தொலைஞ்சுமே, இது யாருன்னா கொடுத்து தேவையில்லாத சம்பந்தமா எத்தனையோ கொடுத்தேன், காசோடைய அருமை தெரியாதவங்க போய் கொடுத்துட்டுமே அப்படின்னு ஒன்னொன்னா போட்டுனே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, ராமகிருஷ்ணரே வந்துட்டாராம், என்ன போட சொன்னு. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், அற்புதமான கேள்வி, உன்னை கங்கையில வந்து போட தான் சொல்லணும் தவிர சேர்க்க சொல்லல, ஏன்னா ஒன்னொன்னா சேர்த்தா சேர்த்துன்னு தான் இருக்காங்க, போட சொன்னா போட்டு வந்துட வேண்டியதானே, இன்னும் அந்த மனசு உனக்கு வரல, கொடுத்துட்டா பிறகும் இது என்னுடைய காசு, இத நான் எப்படி கங்கையில போடுவேன், இது என்னுடைய காசுன்ற எண்ணம் இருக்கு. அது மாதிரி பற்று நமக்கு விட்டு போகணும். சில விஷயங்கள் வந்து ஒரு செய்யும் பொழுது அதனால இழக்கிறது, இந்த வாழ்க்கையில வந்து பற்று இல்லாம இருக்கக்கூடாது, எதுக்கு தேவை அப்படின்றத மட்டும் பாத்துக்கணும். சில விஷயங்கள் வந்து உதாரணம், பெற்றோர்கள் குழந்தைக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளே வந்து பிற்காலத்தை சொல்லி காமிச்சுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் உள்ள அந்த அட்டாச்மெண்ட் விலகி போக வேண்டிய, டிட்டாச்மெண்டா விலகி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது கூடுமான வரைக்கும் மாத்திக்கணும். புரிஞ்சி குழந்தையும் நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வர வைக்கணும். அந்த பற்று மற்றும் எந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்காக தான் இறைவன் மேல் பற்று வைத்துட்டா நம்ம என்னைக்குமே ஏமாற்றப்பட மாட்டோம். எந்த ஒரு காரணத்திலையும் இறைவன் வந்து மேல் பற்று வைக்கக்கூடியவர் ஏமாற்றத்துக்குன்றதே அளவு கிடையாது, இல்லவே இல்லை அவங்ககிட்ட. மற்ற எது ஏமாற்றங்கள் வந்தாலும் நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருக்காரு. சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து சிக்கன பிடிக்கிட்டோன்னு வச்சுங்க அவரை, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை நமக்கு இறைவனே கொடுப்பார். அந்த ஒரு மன பற்ற போய் இறைவன்கிட்ட வைக்கிறதுக்குத்தான் இப்ப உடல் அளவுல நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் மன அளவுல, அதுக்கப்புறம் செயல் அளவுல எல்லாமே சக்சஸ் ஆகும், நல்ல மாற்றத்தை உண்டாக்கணும். அந்த உடல் அளவு முதல்ல இருக்க தெரிஞ்சாதான் தியானம் பண்ண மனசு வரும். தியானம் பண்ணா மனசு அமைதியாகும், இது எல்லாருடைய பொதுவான கருத்து. ஆனா அந்த தியானம் பண்ற முறை என்ன, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலிருந்து, நடந்துக்கிற முறையிலிருந்து, பழகக்கூடிய நண்பர்கள் இருந்து, ஒரு ஒரு விஷயத்திலையும் அந்த தியானத்தினுடைய அடிப்படை இருக்கு. எப்படி செய்யணும், எந்த விதமா செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதை முதல்ல பார்க்கக்கூடியது யமம் அப்படின்னு பார்க்கும்போது உடல், உடல் ஆரோக்கியமா இருக்கும், இருக்கவே முடியாது. அவனை ஒரு மணி நேரம் தியானம் பண்ண சொன்னா எப்படி தியானம் பண்ண முடியும், அப்ப அவங்களை எப்படி இருக்க வைக்கிறது. அதுக்கு தான் அந்த உடல் ஒரு ஆரோக்கியத்தை காப்பாற்றி தான் நம்மளுடைய இந்து மதத்துல ஒரு ஒரு பூஜைகளும் வச்சிருக்காங்க. உதாரணம், ஒவ்வொரு தினங்களும் சூரியனை பார்த்து வழிபடணும், இது கண்ணுடைய ஆரோக்கியத்துக்குன்னு சொல்றோம். இரண்டாவது, விநாயகருக்கு தோப்புக்காரன்ன்ற 21வது குறைஞ்ச பட்சம் போடணும். நம்மளவங்கள எத்தனை பேர் பிள்ளையார்கிட்ட போய் ஒழுங்கா உட்காந்து எழுந்துக்க முடியுது, அர்த்தம் நம்ம காதை குடிச்சு கொஞ்சம் பாதி குனியிறோம், அடுத்த சந்ததி பசங்க காதை பிடிச்சிக்கிறதோட சரி தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிடுறான், அவ்வளவுதான். இது என்ன காரணக்கா, இது முழுமையா உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு அந்த இடத்துல இது ஒரு இது இல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது வந்து ஒன்னு செய்யலனாக்கா இத பயன்படுத்திக்கலான்னு கொடுப்பாங்க. எல்லா மந்திரத்திலையும் பூஜையிலயும் சரி எல்லாத்திலயும் இது செய்ய முடியாதவங்க அதை செய்யலான்ட்டு, அது எதை செய்ய பண்ணாமோ முடியாதோ செய்யலாமோ அதையே நம்மளும் பயன்படுத்தின்னு போயிடுறோம். அப்ப ஒரு ஒரு நாளும் முழுக்க காது தோப்புக்காரன் இந்த காதை முழுமையா பிடிச்சு உட்கார்ந்து எழுந்துக்கும் போது உடம்புடைய ஆரோக்கியம் உண்மையா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 20 எடுத்தவொடனே 21 போட்டுறாதீங்க, முடியாது, காலெல்லாம் ஒரு நேரம், ஒரு 5 ஆரம்பிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உடலுடைய ஆரோக்கியம் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா செய்ய 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 உங்களுக்கே அந்த பிரெத், அந்த குனிஞ்சு எழுந்துக்கும் போது அந்த விடக்கூடிய காத்தும் இழுக்கக்கூடிய காத்தும் அடி வயிற்றிலிருந்து வரும். அப்ப அது மாதிரி வச்சிருக்காங்க. இந்த முஷ்டி முத்ரான்னு பேர், இந்த கை அப்படி முடிச்சுக்கிறது, முடிச்சுட்டு 5 முறை கொட்டணும். அதுக்குன்னு ரொம்ப வேகமாகவும் கொட்டக்கூடாது, மெல்லவும் கொட்டக்கூடாது, நடுத்தரமா. குட்டனம் பஞ்சவார்கம் அப்படி பட்டும் பொழுது உதாரணமா சொல்லுவாங்க, எத்திர எத்திர கிரியாரம்பி, இதனா விநாயகருடைய வழிபாட்டில் வரும், விநாயகர் அகவல்லியும் வரும். இதோடையது அதாவது அமிர்த கலசன்றது நம்மளுடைய சிரசில் இருக்கிறது. அமிர்தம்னா என்ன, மூளை தான், அந்த மூளையுடைய இது தன்மை. அந்த அமிர்த கலசத்துல முழுக்க அமிர்தம் மாதிரி முழுமையா இருக்கலாம். இப்ப போய் அதுல ஒரு ஷேக், ஒரு அதிர்வு வந்தவனே என்ன ஆகுது, அது அப்படியே கரைஞ்சி கீழே விழுது. அப்ப இவ குட்டனம் பஞ்சவாரகம் அமிர்தம் யக்ஷகம் நாயா சரிதாம் இவசாகரம். சரிதானா உடம்பு முழுக்க அது பாயுது. சரிதாம் இவசாகரம் மூலாதாரஸ்த விக்னேஷம். இப்படி தலையில கொட்டும் பொழுது நமக்கு எதனா ஒரு ஞாபகம் மறதுனா பட்டுனு தொட்டு தலையில கொட்டிதான் பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு உதாசி யோசிக்கும் போது தலையில தான் திங்க் பண்ணும். அப்ப அந்த இடத்துல கொட்டும் பொழுது உடம்பு முழுக்க அந்த அதிர்வுகள் போகுது. இது ஆய்வுடைய தேர்வு. ஒரு காலகட்டத்தில் நம்ம முதியோர்கள் சொல்லியிருக்கும் பொழுது அமிர்தம்னு சொன்னாங்க. அப்ப இரண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்துதான் வருது. அப்ப தலையில கொட்டும் பொழுது ஒரு புத்து உணர்ச்சி நமக்கு உள்ளத்துக்கு வருது முதல்ல. அப்ப அந்த சரீரம்னா உடம்பு முழுக்க அது போகும்போது மூலாதாரத்துல விநாயகர் இருக்கிறதா நம்மளுடைய இது. அந்த மூலாதாரத்து விநாயகருக்கு அபிஷேகம் ஆகுது. அப்ப என்னன்னாக்கா இந்த மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும் சகஸ்திரம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும், நல்ல ரத்த ஓட்டம் முழுமையா போயிட்டு வரும். அதுக்காக தான் விநாயகரை முதல்ல கொட்டிட்டு 5 முறை, அதுக்கப்புறம் தோப்புக்காரணம் போடணும். குறைஞ்ச பட்சம் 16 to 21 முறை போடணும்னு வச்சிருக்காங்க. 16 கணபதிக்கு 16, அதுக்கப்புறம் 21, அதுக்கப்புறம் 32 கணபதி சேர்த்து 32 முறை ஒரு நாளைக்கு காலையிலையும் பின்னேரமும் போட்டுன்னு வந்தாக்கா எக்ஸசைஸ் மனசும் சரி உடம்பும் சரி அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். கூடுமான வரைக்கும் நம்ம இந்து மதத்துல அழகான ஒரு விநாயகர் வழிபாட்டிலே உடல் ஒரு ஆரோக்கியம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நம்ம நமஸ்காரம் பண்றோமே, நமஸ்காரம் பண்ணும் போது கீழே குனியும் போது மூச்சு விடணும், நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். இதெல்லாம் அந்த ஒரு ஒரு நமஸ்காரத்திலே தான். அப்ப அடி நமஸ்காரம் எடுத்து வைக்கும்போது மூச்சு இருக்கிற உள்ள இருக்க மூச்சை வெளியே விட்டுட்டு, அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் போயிடுத்து, அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நல்லதெல்லாம் இறைவனுடைய பாதத்திலிருந்து இழுத்துக்கிற மாதிரி அந்த ஃபீல், அதான் மூச்சு விட்டுட்டு மூச்சு எடுக்கிறோம். இப்படி ஒரு ஒரு அடி நமஸ்காரம், அதுக்கப்புறம் அங்க பிரதர்சனம், அதுக்கப்புறம் இறைவன் ஆலயத்தை வந்து 10 முறை சுத்தி வர்றது, 5 முறை சுத்தி வர்றது, எல்லாமே ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில தான், நம்மளுடைய உடம்பும் மனசும் செய்யற விதத்துலதான் இந்த இந்து மதத்தினுடைய பூஜைகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கைக்கு மேல தூக்கி நமஸ்காரம் பண்ணும்போது பிளட் நல்லா மேல போயிட்டு வருது, எண்ணங்களும் மேல் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி போகாது. நமஸ்காரம் இப்படி பண்ணக்கூடாது, நல்லா மேல நெஞ்சு ஹிருதயத்துல வச்சு பண்ணணும். இல்ல மேல தலைக்கு மேல போகும்போது எண்ணங்களுடைய எண்ணங்கள் மேல் நோக்கி போகக்கூடியது. இப்படி ஒரு ஒரு இதுவும் நம்ம இந்து மதத்துல அற்புதமான ஒரு வழி வந்திருக்கு. கூடுமான வரைக்கும் விநாயகருடைய வழிபாட்டில எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட், எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்தி செய்ய முடியும் பாருங்க, கட்டாயம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நேத்து மாதிரி இன்னைக்கும் பிரேத் கண்ட்ரோல், அந்த பிராணாயாம கண்ட்ரோல் பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த பத்மாசனத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றது இது பண்ணுவோம். போட முடிஞ்சவங்க பத்மாசனம் போட்டுருங்க. சின்முத்ர இது ரொம்ப முக்கியம், தசமுத்ரா சமாராத்யா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு, லலிதா சகஸ்ர நாமத்துல வரும். லலிதா சகஸ்ர நாமம் அதை பத்தி விளக்கமா சொன்னா தனியா போகும். தசமுத்ரனா 10, தசம்னா 10, முத்திரைகள்னாக்கா அந்த லட்சணம், இது சின்முத்ர. இப்ப இது வருத்தனாக்கா தேனு முத்ரன் பேரு. இதெல்லாம் போடுறது, இதெல்லாம் ஒன்னொன்னு இந்த முத்திரை போட்டு இருந்தாக்கா, இப்ப சொன்ன அந்த கோபம் வருது பாத்தீங்களா, இந்த கோபத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த முத்திரை கொண்டு. பசுமாட்டுடைய காம்பு மாதிரி இருக்கும், பசு எப்பயுமே ரொம்ப அமைதியானது, அந்த தன்மையை கொடுக்கறது இந்த இது. இது மிருகி முத்ரான் பேர், கொஞ்சம் டல்னஸா இருக்கும், மனசு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு உடம்பு அப்படின்னாக்கா, இந்த முத்திரையில இருந்து தியானம் பண்ணாக்கா மான் மாதிரி துள்ளி குதிச்சு போகக்கூடிய சக்தி வரும். இப்படி ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒரு ஒரு தனித்தனி லட்சணம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அப்ப இந்த சின் முத்திரை எல்லாத்துக்குமே சமம், எல்லா விஷயத்துக்கும் பற்று இருந்தும் இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி அமைதியா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த சின் முத்திரை. இந்த பெரும் விரல ஆள்காட்டு விரல் தொடணும், ஆனா அந்த தொடும்போது லைட்டா தொடாம அதை புஷ் நல்லா அமுத்தி இருக்கணும், அந்த வைப்ரேஷன் கைக்கு நல்லா தெரியணும். இது இந்த சின் முத்திரை. சின் முத்திரை பான் வந்து நிமிர்த்தி வந்து இருக்கும்போது நல்லா மெல்ல கண்ணை மூடிட்டு நிமிர்ந்து இருக்கணும், முதுகு தண்டு நேரா இருக்கிறதா உங்களுக்கு நல்லா உணரணும். நிமிர்ந்து இருந்துட்டு நல்ல சுவாசத்தை இழுத்து விடணும், அதுவும் இந்த இடத்துல மந்திர கோஷம், தேவாரம், ஓம் சக்தின்ற பாட்டு, ஓம்ன்ற மந்திரம் இப்படி கேட்டு கேட்டு இந்த இடத்துக்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் ஆலயத்துல, அதான் சீக்கிரம் மனசு ஒளியும். அப்ப அதோட இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா பண்ணும் போது சீக்கிரம் மனசு லயமாகும். ஆனா நம்பிக்கையோட இதுல என்ன இருக்குன்னா நல்ல நம்பிக்கையோட செய்யுங்க, கண்ணை மூடிக்குங்க, அம்பாள் உங்க ஹிருதயத்துல இருக்கிறதா அம்மன் ஹிருதயத்துல இருக்கிறதா பாவனை முழுமையா பண்ணிக்குங்க. வேற எந்த சிந்தனையும் இந்த 2 நிமிஷத்துக்கு தேவையில்லை, என்ன வந்தது போனது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், இப்ப நம்ம அம்மனுடைய குழந்தைகள் அப்படின்ற எண்ணத்தை மனசுக்குள்ள முழுமையா பாவனை பண்ணிக்குங்க. அந்த அம்பாள் குழந்தை எப்படி நம்ம தூக்கி வச்சிருந்தோம் அது மாதிரி நம்ம ஹிருதயத்துல அம்பாள் இருக்கிறதா பாவனை பண்ணிக்குங்க. நிமிர்ந்து இருங்க நல்லா, இப்ப அடி வயிற்றுல இருந்து காத்து நல்லா மூச்சு உள்ள கீழுங்க, டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், செகண்ட் டைம் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், மூணாவது முறை டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இப்ப நல்ல மூச்சு காலத்து இழுத்துட்டு ஓம்ன்ற மந்திரம் எவ்வளவு நேரம் டீப்பா சொல்ல முடியுமோ அவ்வளவு நீட்டி சொல்லுங்க. வெக்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம், இது நம்மளுடைய இது திரும்ப திரும்ப சொல்றோம். அப்ப நீங்க நல்லா சொல்லி முடிஞ்சாக்கா ஒரு நல்ல ஃபீலிங், ஒரு நல்ல மாற்றம் உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நல்லா தெரியும். இப்ப நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிக்கங்க. அதாவது இந்த இம்ன்ற மந்திரம் வரும்பொழுது முகத்துல ஒரு அதிர்வு தெரியணும். நமக்கு மனசு ஒருநிலைப்பட்டிருக்கா அப்படின்றது மத்தவங்க பார்த்து சொல்ல வேண்டியதில்ல, நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். இப்ப ஓம் அப்படின்னு சொல்லும் போது ஓ சப்தம் வரும்போது அதிர்வு இல்லாம போகணும், ஓ அது கரெக்டா வரும். இம் சப்தம் வரும்போது இம் அந்த இடத்துல வரும்போது கவனிக்கணும். இப்ப நம்ம மனசு அலைப்பாஞ்சின் இருக்கு, இன்னும் ஒருநிலைப்படலனாக்கா அந்த அதிர்வு வரும். இல்ல நல்ல சரியா இருக்கு அப்படின்னாக்கா இம் அந்த இம் சப்தத்துல வச்சு நம்ம மனசு ஒருநிலைப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இந்த ஓம் சப்தத்துக்கு அவ்வளோ இது பவர் இருக்குத, இதை முடிச்சிட்டு தான் அடுத்த தியானத்துக்கு உள்ள போனோம். இப்ப அதே மாதிரி ஒரு முறை இன்னும் இரண்டு முறை அந்த ஓம் சவுண்ட் சொல்லிடும். டீப் இன்ஹேல் கையை நல்லா தேய்ச்சிட்டு அதே மாதிரி கண்ணில் வச்சு. அதாவது இந்த இதுதான் சொல்லியிருந்தாரு, நாட்டுடைய பிரச்சனைனால நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பணங்கள் இருக்கட்டும் அதுல வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இனி ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்ற மட்டும் நல்லா முழுமையா வச்சுக்கோங்க. நம்ம மனசு, நம்ம வீடு, இந்த நாடு எல்லாம் நல்லா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனாலதான் இந்த மந்திரத்துல எந்த மந்திரம் கேட்டாலும் சரி, சர்வே ஜனா சுகினோ பவந்துனா, சர்வே ஜனானாக்கா அத்தனை உயிரினங்களும் க்ஷேமமா இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் இந்து மதத்தினுடைய பிரார்த்தனையே. அந்த பிரார்த்தனை சீக்கிரம் கைகூடி வரணும். முதல்ல நம்ம அமைதி படுத்துறதுக்காக தான் இந்த யோகா முறை எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு ஒரு வாரம் வரைக்கும் இது ஒன்றும் புரியாது, ஏன்னா இப்படி ஆலயத்தில் நடத்துறது எனக்கும் எங்களுக்கும் புதுசு தான். ஒரு கிளாஸ் ரூம்ல வச்சு அஞ்சு பேர் அதை செலக்ட் பண்ணி நடத்துறது வேற, இங்க பலவிதமான ஏஜ், அப்ப எல்லாருக்கும் சேர்த்து நடத்தணும் போது சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமா கொடுக்க முடியும் கொடுக்கறோம். நீங்க அதை இந்த ஓம்ன்ற மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சுன்னு வரும். நாளைய தினம் இந்த பவழ முத்ராசனம் அப்படின்றது எப்படி பண்ணலாம், அந்த மாசனத்துக்கும் நம்ம மந்திரத்துக்கும் எப்படி ஒற்றுமை ஆகுது, அது தினசரி வீட்டில் எப்படி செய்யணும் அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு முடிச்சுப்போம்.